ஈற்றடியில் உள்ள கருத்து, சிவபெருமானே உயிர்களுக்கெல்லாம் அறிவித்து நிற்பான், உயிர்களுக்கு தேவையானதை தானும் அறிந்து அவ்வுயிர்களுக்கு அறிவித்து நிற்பான். இந்த கருத்தை ஓமையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓமையிலும் இதே கருத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், உயிர்கள் தான் பொறிகளை எல்லாம் செலுத்தி பொறிகளுக்கு எல்லாவற்றையும் அறிவித்து தானும் பொறிகள் வாயிலாக அறிந்து நிற்கும். கண்ணை காண வேண்டிய உருவத்தை நோக்கி கண்ணை செலுத்தி, அதுபோல் கேட்க வேண்டிய ஓசையை நோக்கி காதை செலுத்தி, அந்த கண் காது முதலிய பொறிகள் அந்த விடயங்களை வாங்குமாறு செய்து அவை வாயிலாக அந்த உயிரும் அறிந்து நிற்கும். ஆக கண் காது இவை எவையும் தானாக செயல்படவில்லை, உயிர்தான் அனைத்தையும் செலுத்துகின்றது. இந்த கருத்து வந்து வெளிப்படையா பாட்டில் இல்லை. ஆனா இது மாதிரிதான் சிவபெருமான் உயிர்களை செலுத்துகிறான் சொல்லும் போது, சிவபெருமானே எல்லாவற்றையும் செலுத்துகிறான், எல்லா உயிர்களையும் செலுத்துகிறான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா ஈற்றடியில. அந்த கருத்து அங்க ஓமையில, உயிர் பொறிகளை செலுத்துதல் ஓமையில வச்சுக்கணும். உயிர் தான் வந்து எல்லா பொறிகளையும் செலுத்தி பொறிகளுக்கு விடயங்களை காட்டி பொறிகள் வாயிலாக தானும் கண்டுகொள்ளும் என்று பொருட்கண் ஓதியதை ஓமையில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஏவித்து குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதான் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன், சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன் என பொருட்கண் ஓதியதனை ஓமையினும் ஏற்குமாறு இயவித்து உரைத்துக் கொள்க என்று சொன்னார். நீ திரோதான சக்தியின் இயல்பை உபசாரத்தால் சிவன் மேல் ஏற்றி கூறியவார். அதாவது உயிர்களுக்கு சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் அறிந்து அறிவித்து நிற்பான் என்று சொன்னார். உயிர்களுக்கு தேவையானவற்றை சிவபெருமான் அறிந்து அவற்றை உயிர்களுக்கு அறிவித்து நிற்கின்றான். சிவபெருமான் செய்கின்றான், அவனுடைய சக்தி செய்கின்றது. இந்த சக்தி தோன்றா துணையாக உயிர்களிடத்தில் இருந்து செய்கின்றது. எனவே அது திரோதான சக்தி எனப்படும். சிவபெருமானுடைய திரோதான சக்தியை செய்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சிவபெருமானே செய்கின்றார் என்று சொல்கின்றார். ஏன்னா அவன் வேறு, அவனுடைய சக்தி வேறு அன்று. ஆயினும் இந்த இடத்துல முழுமையாக விளக்கம் தோன்ற சொல்ல வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திரோதான சக்தி இவ்வாறு செய்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆகவே திரோதான சக்தியின் செயல்களை உபசாரத்தால் சிவபெருமான் மீது ஏற்றி கூறியவாறு அதுதான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆக அந்த ஈற்றடியில பாருங்க, சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன் அப்படிங்கிற இடத்துல சிவபெருமானுக்கு ஒரு அடை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அரிதரும் சிவனே என்றார். அரிதரும் என்றால் என்ன என்றால், அறிதலை தரும் சிவனே. அறிதல் என்பது உயிரிடத்தில் நிகழ வேண்டும் என்றால் அது சிவபெருமானுடைய திருவருளால் தான் நிகழும். அறிதல் என்று இருக்க வேண்டியது அரி என்று இருக்கின்றது. அறிதல் தரும் சிவனே, அறிதலை தரும் சிவனே. அறிதல் என்பது தொழில் பெயர். அறிதல் என்ற இந்த தொழில் பெயரிலே இதை ரெண்டாக பிரிக்கலாம். அரி என்பது ஒரு பிரிவு, தல் என்பது இன்னொரு பிரிவு. அரி என்பது முதல் நிலை, தல் என்பது விகுதி. முதல் நிலையை பகுதி என்றும் சொல்வார்கள், பகுதி விகுதி என்று பிரிப்பார்கள். அரி என்பது பகுதி அல்லது முதல் நிலை, தல் என்பது விகுதி. இங்கு அறிதல் என்று முழுமையாக இல்லாமல் அரி என்று மட்டும் இருக்கின்றது இந்த ஈற்றடியின் தொடக்கத்திலே. ஆக அரி என்று சொல்லும்போது அது முதல் நிலை மட்டும் இருக்கின்றது. ஆனால் என்ன பொருளை தருகின்றது? அறிதல் என்ற பொருளையே தருகின்றது. அறிதல் என்ற பொருளையே தருகின்றது. ஆக முதல் நிலை மட்டுமே இருந்து அது அறிதல் என்ற தொழிற்பெயரை அங்கே குறித்து நிற்கின்றது. ஆகவே முதல் நிலையே தொழிற்பெயராக, விகுதி இல்லாமல், தல் விகுதி இல்லாமல் முதல் நிலை மட்டுமே தொழிற்பெயராக விளங்கும் போது அதை முதல்நிலை தொழிற்பெயர் என்று சொல்வார்கள். அதைத்தான் இங்கே அரி முதல்நிலை தொழிற்பெயர் என்று இலக்கண குறிப்பு தருகின்றார்கள். அப்புறம் அரிதரும் சிவன் அப்படின்னா அதற்கு பொருள் என்ன, அதனையும் முதலில் சொல்கின்றார்கள். அதற்கு முன்பாக என்னவென்றால், இப்போ வந்து சிவபெருமான் நமக்கு வினைக்கீடான போகங்களை தான் உணர்த்தி வருகின்றார். ஆனா அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இப்படி திரோதான சக்தி ரூபமாக இருந்து இப்படி நமக்கு வினைப்போகங்களை தான் உணர்த்தி வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இடைக்காலத்துக்கு தான் சிவபெருமான் பண்ணுகின்ற இந்த வேலை. இடைக்காலத்துக்குன்னா நமக்கு பக்குவம் வரும் வரை உள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல தான். இருவினை ஒப்பு, மலபரிபாகம் போன்ற அந்த உயரிய நிலைகளுக்கு நாம் வந்து வரும்பொழுது அப்போ இதே சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உலக போகங்களை ஊட்டாமல் சிவபோகத்தை ஊட்டுவார். குருவாக எழுந்தருளி வந்து சிவபோகத்தை ஊட்டுவார். ஆக முடிவிலே, முடிவு என்றால் பக்குவம் வந்த அந்த முடிவான நிலையிலே, ஆன்மாக்களுக்கு பக்குவம் வந்த முடிவான நிலை. முடிவான நிலைங்கும் போது பிறவிக்கும் முடிவு வந்துருச்சு, இன்னமும் மேற்கொண்டு பிறத்தல் என்பது கிடையாது. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே என்று அருமையாக குறிப்பிடுவார்கள் மணிவாசகப்பெரும். அந்த முடிவான நிலையிலே இனி மேற்கொண்டு பிறவி இல்லை என்ற நிலைக்கு உயிரானது பண்பட்டு விட்ட நிலையிலே, அந்த உயிருக்கு தன்னையே அறிவிப்பவன் உண்மை அறிவை அந்த உயிருக்கு விளங்க செய்து, அந்த உண்மை அறிவுக்கு தன்னையே உணர்த்துபவன் இந்த சிவபெருமான். அதுதான் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுடைய நோக்கம், அவருடைய விருப்பம் எல்லாம் அதுதான். எல்லா உயிர்களுக்கும் மெஞ்ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மெஞ்ஞானம் பெற்ற உயிர்கள், சாந்ததன் வண்ணமாம் தன்மை இருக்கின்ற உயிர்கள் அதற்கு உரிய பயனை பெற வேண்டும். சாந்ததன் வண்ணமாம் தன்மை நமக்கு இருப்பது வந்து உண்மைதான். அப்போ நாம எதை சார்ந்து நாம இருந்தா நமக்கு அது நல்லது? எதை சார்ந்தால் இந்த ஆன்மாவுக்கு லாபம்? ஆன்மாவோ சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை கொண்டது. அப்ப எதை சார்ந்திருத்தல் இந்த ஆன்மாவுக்கு லாபம் என்றால் சிவத்தை சார்வதுதான் ஆன்மாவுக்கு லாபம். அதனாலதான் முத்தியினை ஆன்ம லாபம், சிவச்சார்பாகிய முத்தியினை ஆன்ம லாபம் என்றே சித்தாந்தத்தில் குறிப்பிடுகின்றார்கள். சார்பை வச்சுதான் ஆன்மாவுக்கு, எவ்வளவு படித்தாலும் சரி முடிவில் சொல்ல போற செய்தி இதுதான், சார்பை வச்சுதான். ஆகையினாலே சிவச்சார்பு தான். அந்த உலகத்தில் வாழும் பொழுதே அது விரைந்து கிட்டணும்னா அடியார் சார்பு, குருமூர்த்திகளுடைய சார்பு, சிவாலய சார்பு, இதுதான் குரு லிங்க சங்கமம். இந்த சார்பு முத்திக்கு மிக மிக அவசியம். மூன்றுருவில் ஒன்று அறவே முத்தி இல்லை என்று சித்தாந்த சிகாமணி கூறுகின்றது. இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றை மட்டும் பற்றி கொண்டு இருந்தால் போதுமா என்றால் மூன்றுமே வேண்டும். மூன்றுல ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் கூட முத்தி இல்லை என்று சித்தாந்த சிகாமணி கூறுகின்றது. நான் எல்லாம் திருக்கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுவேன், அடியார்கள் எல்லாம் நான் வந்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை போற்றாமல் விட்டுவிட்டால் முத்தி கிடையாது. ஆகவே மூன்று இடத்திலும் வழிபாடு செய்ய வேண்டும். சரி, அப்படி அந்த முடிவான நிலையிலே உயிர்களுக்கு மெஞ்ஞானத்தை உணர்த்தக்கூடிய சிவபெருமான், அந்த முடிவான பக்குவ நிலைக்கு உயிர்கள் வராமையினால் இப்படி விடயங்களை உணர்த்தி வருகின்றார் என்று, இந்த விடயங்களை உணர்த்துவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உயரிய நோக்கத்தையும் இங்கே ஆசிரியர் சொல்கின்றார். அதான் மிகச்சிறப்பு, அதை உரையாசிரியர் எடுத்து காட்டுகின்றார்கள். எப்பேற்பட்ட செய்தி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதை சொல்லணும்னு ஒரு கட்டாயம் இல்லை ஆசிரியருக்கு. இங்க பொறிகள் கரணங்களுக்கெல்லாம் அவை எந்த பொறியும் எந்த கரணமும் தானா எந்த விடயத்தையும் உணராது, உயிர்தான் எல்லா பொறிகரணங்களையும் செலுத்தி நின்று அந்த பொறிகரணங்களுக்கு விடயத்தை காட்டி தானும் கண்டு வரும். அது மாதிரி எந்த உயிரும் தானா வந்து எந்த கரணத்தையும் பொறியும் செலுத்த முடியாது, எல்லா உயிர்களையும் சிவபெருமானே செலுத்தி அந்த உயிர்களுக்கு தேவையானவற்றை தான் அறிந்து இந்த உயிர்களுக்கும் அறிவித்து வருவான் என்று சொல்கின்றார். அப்ப எப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உயிர்களுக்கெல்லாம் விடயங்களை அறிவிக்கின்றான் சொன்ன, முடிவான பக்குவ நிலையில் உயிர்களுக்கு மெஞ்ஞானத்தை விளைவித்து தன்னையே போகமாக ஊட்டக்கூடிய சிவபெருமான், இப்ப மெஞ்ஞானம் வரக்கூடிய நிலையில உயிர்கள் இல்லாததுனால இந்த விடய போகங்களை உணர்த்தி வருகின்றான் என்ற கருத்திலே சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ நமக்கு சிவபெருமான் வினைப்போகங்களை ஊட்டுவதற்கான நோக்கம் என்ன நோக்கம் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே நமக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காகவே மிக அற்புதமான முறையிலே ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் வாக்கில இருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சொல்லுமே விழிப்புணர்வு நமக்கு வரவழைப்பதற்காக தான் சொல்லப்படுகின்றன. ஆனாலும் இந்த இடத்துல அதற்கான வாய்ப்பு மிக அதிகம் என்பதனாலே ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். ஆகவே அரிதரும் சிவன் முடிவின்கண் உண்மை அறிவை தரக்கடவோனாகிய சிவன் என்று கூறுகின்றார். அரி என்பதற்கான இலக்கண குறிப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு. இச்செயுள் முதல் நூல் அஞ்சாஞ்சூத்திரம் போல இரு கூற்றதாமாறு கண்டுகொள்க. ஐந்தாம் சூத்திரம் வந்து முதல் நூல் ஐந்தாம் சூத்திரம், அதாவது சிவஞான போதம், சிவஞான போதத்தில் உள்ள ஐந்தாம் சூத்திரம் போல இரண்டு அதிகரணங்களை கொண்டது. அதுல வந்து இங்க அங்க ரெண்டு அதிகரணங்களாக இருக்கின்றது முதல் நூல்ல. இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, முதல் அதிகரண பொருளை உள்ளடக்கி நிற்கின்ற இரண்டாம் அதிகரணத்தை மட்டும் இங்கே சொல்கின்றார்கள். முதல் அதிகரண பொருளை இரண்டாம் அதிகரணத்திலே உள்ளடக்கி இருக்குமாறு வைத்து இரண்டாம் அதிகரண செய்திகளை மட்டும் இங்கே சொல்கின்றார்கள். ஆகவே முதல்ல சொன்னா அது முதல் அதிகரணம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சூத்திரத்தினுடைய எந்த பகுதி ஆராயப்படுகின்றது என்பதை வைத்துதான் அது முதல் அதிகரணமா இரண்டாம் அதிகரணமா என்பது. முதல் பகுதி என்ன அப்படின்னா உவமை. என்ன அது? இந்த பொறிகள் கரணங்கள் இவையெல்லாம் புருடனால் செலுத்தப்பட்டு தத்தமக்குரிய விடயங்களை அறியும். ஆனால் இந்த பொறிகரணங்கள் எல்லாம் தம்மை செலுத்தக்கூடிய புருடனை அறிய மாட்டான், தம்மையும் அறிய மாட்டான், தம்மை செலுத்தக்கூடிய புருடனையும் அறிய மாட்டான். எனவே புருடன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், தன்னை அறியாமல் இருக்கின்ற பொறிகரணங்களை எல்லாம் தான் அறிந்து அவற்றுக்கு உரிய விடயங்களை அறிவித்து அவை வாயிலாக தானும் அந்த விடயங்களை அறிந்து கொள்கின்றான். அதுபோல இந்த புருடனும் தன்னை செலுத்தக்கூடிய சிவபெருமானை அறிந்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்றால், அந்த புருடனுக்கு தேவையான போகங்களை எல்லாம் அறிந்து இந்த புருடனை செலுத்தி பொறிகரணங்கள் வாயிலாக செலுத்தி அவற்றின் வாயிலாக அந்த போகங்களை புருடனுக்கு ஊட்டுகின்றார் என்று இந்த ஐந்தாம் சூத்திரம் சொல்கின்றது. இதுல முதல்ல சொன்ன அந்த ஓமை வந்து முதல் அதிகரணம். உயிர் செலுத்தினாலன்றி, புருடனாகிய உயிர் செலுத்தினாலன்றி பொறிகள் கரணங்கள் எல்லாம் தத்தம் விடயங்களை அறிய முடியாது என்ற பகுதி. இரண்டாம் அதிகரணம் அது மாதிரி, முதல்வன் செலுத்தினால் அன்றி உயிர்கள் எதுவும் எந்த விடயத்தையும் அறிய முடியாது என்பது இரண்டாம் அதிகரணம். இந்த இரண்டாம் அதிகரண கருத்தை எடுத்துக்கொள்கின்றார். முதல் அதிகரண கருத்தை இதுக்குள்ள அடக்கி காட்டுகின்றார். அடக்கி காட்டுவது எப்படின்னு அது வரத இடத்துல உரையாசிரியர் சுவாமிகள் சொல்ல இருக்கின்றார்கள். ஆகவே முதல் கூற்று பொருளை, இந்த அதிகரணத்தை தான் கூறு என்று சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். முதற் கூற்று பொருளை உள்ளடக்கி நிற்கும் இரண்டாம் கூற்றை அவ்வம்மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து வலியுறுத்துகின்றார். இந்த இரண்டாம் கூற்று பொருளை சிவபெருமான் உணர்த்தினால்தான் உயிர்கள் உணரும் என்ற இந்த இரண்டாம் கூற்று பொருளை சொல்ல வரும்பொழுது பல்வேறு மதத்தினர்கள் இதனை ஆட்சேபனை செய்கின்றார்கள். இல்ல உயிர் வந்து தானே அறிந்து கொள்ளும் என்றும், இல்ல உயிர்களுக்கு அந்த முன்வினை இருக்கின்றதல்லவா, அந்த முன்வினையே உயிர்களுக்கு வந்து அந்த அறிவை உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சாரார் வந்து இல்ல ஆன்மா தானே அறிந்து கொள்ளும், அதற்கு வந்து முதல்வன் ஒன்றும் உணர்த்த வேண்டியதில்லை என்பார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்வார்கள், அதான் பொறிகள் இருக்கின்றன, கரணங்கள் இருக்கின்றன, ஒரு பொறிக்கு ஐந்து பொறிகள் இருக்கின்றன, அந்த கரணங்களும் நான்கு அந்த கரணங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் போதாதா, இவற்றை கொண்டு ஆன்மா அறிந்து கொள்ளாதா, அமைச்சரும் அரசனும் மாதிரின்னு ஓமை வேற சொல்லிட்டோம். ஆகையினாலே பொறிகள் கரணங்களாகிய மாயமே ஆன்மாக்களுக்கு அறிவை விளக்கும், சிவபெருமான் விளக்க வேண்டியதில்லை என்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வாங்கி மறுத்து சிவபெருமான் தான் உயிர்களுக்கு உணர்த்துகின்றார், அவர்தான் வினைப்போகத்தை நோக்கி உயிர்களை செலுத்துகின்றார் என்று சமணர், மீமாம்சகர், சாங்கியர் ஆகிய மதத்தவர்களுடைய மறுப்புகளை எல்லாம் மறுத்து சிவபெருமானே உயிருக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றார் என்று சொல்லி, அது தொடர்பான பல அரிய சித்தாந்த உண்மைகளை எல்லாம், அழகிய பல உண்மைகளை எல்லாம் ஆசிரியர் இந்த இரண்டாம் அதிகரணத்திலே சொல்ல இருக்கின்றார். அவற்றை நாம் பார்க்கலாம். இரண்டாம் அதிகரணம், இறைவனே அறிவிப்பானேல் ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும், குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மமேல் கோமான் வேண்டா, முறைதரு செயற்கு பாரும் உளரிகளுக்கு இரவியும் போல் அறைதரு சத்தம் கண்மத்து அளவினுக்கு அளிப்பன் ஆதி என்பது இரண்டாம் அதிகரணத்திலே முதல் பாடல். என்ன சொல்கின்றார் சொன்னால், இறைவன் தான் உயிர்களுக்கெல்லாம் அறிவிக்கின்றாரா, அது பொருந்தாது. உயிர்கள் தான் கரணங்களை செலுத்துகின்றது, பொறிகளை செலுத்துகின்றது, அது சரிதான். ஆனா அந்த அதை ஓமையா வைத்துக் கொண்டு அதுபோலத்தான் இறைவனும் உயிர்களுக்கெல்லாம் அறிவிக்கின்றார் என்று சொன்னார், அது பொருந்தாது. ஏனென்றால் இறைவனே உயிர்களுக்கெல்லாம் அறிவிக்கின்றார் சொன்னா, இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று சொல்கின்றீர்கள். அப்படிப்பட்ட இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி தான் அறிவிக்கணும். அப்ப எல்லா உயிர்களுக்கும் அறிவு நிலை ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா உயிர்கள் தோறும் அறிவு நிலை ஏற்ற குறைவோடு இருக்கின்றது. ஆக இறைவன் தான் அறிவிக்கின்றானா, எல்லாருக்கும் அறிவு ஒத்து விளங்கட்டுமே, ஏன் இந்த ஏற்ற குறைச்சல் அப்படின்னு சொன்னா, அது அந்தந்த உயிர்களின் வினைதான் அந்த ஏற்ற குறைச்சலுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த வினையே வந்து உயிர்களுக்கு அறிவித்துக் கொள்ளும், ஒரு தலைவன் வேண்டாம் என்று சொல்வார்கள். அது வினையே அறிவிக்கும் என்பது பொருந்தாது. வினையானது சடம், என்று சொல்லி அதற்கு ஓமைகள்லாம் சொல்லி விளக்குகின்றார்கள். அதுதான் இந்த பாடலுடைய கருத்து. ஆக ஒரு தாமரை பக்குவப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கு தாமரை மட்டுமே காரணமாகாது, அது அந்த தாமரை மலரக்கூடிய நிலையை அடைந்திருக்க வேண்டும். அந்த நிலையை அடையும் பொழுது அது மலர வேண்டும் என்றால் அங்கு கதிரவனும் அங்கே உதவ வேண்டும். அது மாதிரி நிலம் வந்து விளையணும் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள அந்த உழவு தொழிலாகிய முயற்சிகள் மட்டும் அந்த விளைச்சலுக்கு காரணம் அல்ல, அந்த நிலமும் அது காரணம். அதுபோல உயிர்களுக்கு வந்து அவை விடயங்களை அறிவதற்கு இந்த விடயத்தை அறியணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு முன்வினையும் அங்க காரணமா இருக்கணும். அந்த முன்வினையாக கண்மை மட்டுமல்ல இறைவனும் அங்க காரணமா இருக்கணும். ஆகையினாலே இறைவனும் காரணம்னு சொல்வது எப்படி மிகையாகும், கண்மை மட்டுமே காரணம் என்று எப்படி சொல்ல முடியும்? இறைவனும் காரணம்னு சொல்றது வந்து மிகை ஆகாது. ஏனென்றால் உழவு முதலிய செயல்களின் பயனுக்கு அந்த உழவு முதலிய செயல்கள் மட்டுமே போதாது, அந்த விளை நிலமும் அங்க வந்து காரணமா இருக்கிறது. விளை நிலம் தான் அந்த விளைச்சலை கொடுக்கணும். அது மாதிரி தாமரனுடைய மலர்ச்சிக்கு அந்த தாமரை அடைந்துள்ள அந்த பக்குவ நிலை மட்டுமே காரணம் அல்ல, கதிரவனும் அங்க காரணமா இருக்கின்றான். தாமரை வந்து மலரக்கூடிய பருவத்தை அடைந்து விட்டதையா, அதனால மலர்கின்றது. இதற்கு கதிரவனும் வேண்டும் சொல்வது மிகை அப்படின்னு சொல்ல முடியுமா? கதிரவனும் காரணம்ங்கிறத மிகைன்னு சொல்ல முடியுமா? அங்க கதிரவனும் அவசியம் வேண்டும். அதுபோலத்தான் உயிர்களுக்கு வந்து வினைக்கு ஏற்ற பலன் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு விடயத்தை உயிர் அறிகின்றது என்றால் அது முந்தைய வினையின் பலனாக அறிகின்றது. அப்ப விடயத்தை அறிதல் அனுபவித்தல் என்பது வினை பலன். அந்த வினைக்கு ஏற்ற பலனை வினை மட்டும் கொடுக்காது, அங்கு கர்த்தாவும் வேண்டும். இது விரிவாக இரண்டாம் சூத்திரத்தில் விளக்கப்பட்டது. ஆகவே இங்கே சுருக்கமாக சொல்கின்றார்கள், இங்கு உயிர்களுக்கு அறிவித்தர் பொருட்டு வேண்டும் என்ற கருத்திலே சொல்கின்றார். ஆக இந்த பாடலின் கருத்தை பார்க்கலாம். பொழிப்புரை அறிவித்தர் பொருட்டு இறைவன் வேண்டப்படும் என கொள்வார்க்கும், இது அவர்கள் சொல்கின்ற ஆட்சேபனை, பிரமதத்தவர்கள் எழுப்புகின்ற ஆட்சேபனை. அறிவித்தர் பொருட்டு இறைவன் வேண்டப்படும் என கொள்வார்க்கும் அறிவுகள் ஒரு பற்றியவாதல் இன்றி ஏற்றத்தாழ்வுகளாய் நிகழ்வதற்கு காரணம் கண்மம் என கொள்ள வேண்டுதலின். கண்மம்னு கொள்ள வேண்டியது எல்லா உயிர்களுக்கும் முதல்வன் தான் அறிவிக்கின்றான் என்று சொல்லும் பொழுது எல்லா உயிர்களுக்கும் ஏன் அறிவு ஒரே நிலையில் நிகழ்வதில்லை, அறிவு விளக்கத்தில் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது அப்படின்னு கேட்டா அந்தந்த உயிர் செய்த கண்மம் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? கண்மம் என கொள்ள வேண்டுதலின் அதுவே அமையும் வேறும் ஓர் அறிவிப்பானை கோடல் மிகையாமல். இப்ப கண்மம் பற்றி தானே உயிர்களுக்கு அறிவு விளங்குது, அதனாலதானே அந்தந்த கண்மத்துக்கு ஏற்றபடி ஏற்ற குறைவா விளங்குதுன்னு சொல்றீங்க. அப்ப உயிர்களுக்கு அறிவு விளங்குவதற்கு அந்த கண்மமே காரணம், வேறு ஓர் அறிவிக்கின்றவன் ஒருத்தன் தேவையில்லை, அது மிகை அப்படின்னு சொன்னால் மிகையாமால் எனின் அற்றன்று அப்படி அன்று. எப்படி நான் எடுத்துக்காட்டு சொல்கின்றார்கள், பங்கயத்தின் அது அலர்ச்சிக்கு பங்கயமே அன்றி இரவியும், உழவு முதலிய செயல்களின் பயனுக்கு அச்செயலே அன்றி விளைநிலமும் காரணமாதல் கண்டாமன்றே. இதுதான் பாடல்ல வருது மூன்றாம் அடியில. முறைதரு செயற்கு பாரும் முளரிகற்கு இரவியும் போல் என்று வருகின்றதே. முறைதரு செயல்னா இந்த உழவு தொழில்கள், அது இதெல்லாம் அப்படின்னு சொன்னா இந்த உழுதல், எருப்பெய்தல், விதைத்தல், களை கட்டல், நீர்கால் யாத்தல், அந்த பயிரை காத்தல், இதெல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க, அருமையா சொல்வார்கள். இந்த உழவு முதலிய தொழில்களுக்கு அந்த தொழில்களால வந்து பயிர் விளையுதுன்னா அதுக்கு அந்த நிலமும் ஒரு காரணம், பார் என்பது நிலம், இந்த பாரும் ஒரு காரணம். அது மாதிரி முளரி ஆகிய தாமரை மலருதுன்னா மலரக்கூடிய பக்குவத்தை தாமரையும் அடைஞ்சிருக்கணும். அது மாதிரி அங்க இரவி ஆகிய கதிரவனின் துணையும் வேண்டும். அதுபோல உயிருக்கு வந்து அறிவு விளங்கணும்னா அந்த அறிவு விளங்குவதற்கேற்ற கண்மமும் அந்த உயிருக்கு இருக்கணும், அந்த கண்மத்தையும் செஞ்சிருக்கணும். அதே சமயத்துல அங்க இறைவனும் உணர்த்த வேண்டும். அதான் பங்கயத்தினது அலர்ச்சிக்கு பங்கயமே அன்றி இரவியும், உழவு முதலிய செயல்களின் பயனுக்கு அச்செயலே அன்றி விளைநிலமும் காரணமாதல் கண்டாமன்றே. அவைபோல் அவ்வக்கண்மம் பக்குவமாதலும் பயன் தருதலும் வேறோர் இறைவனை இன்றி அமையாமையின் மிகையாதல் யாண்டையது என்பதா. ஆகையினாலே ஒரு கண்மமானது பக்குவப்பட்டு ஒரு ஆன்மாவுக்கு பயன் தந்து அதன் மூலம் அந்த ஆன்மா அந்த கண்ம பயனை அறிய வேண்டும் என்று சொன்னால் அங்கே இறைவன் இல்லாமல் எப்படி முடியும்? இறைவன் தேவை என்று சொல்வது மிகை என்னும் குற்றம் சொன்னால் எப்படி பொருந்தும்? மிகையாதல் யாண்டையது, எப்படி பொருந்தும்? மிகைன்னு சொல்வது எப்படி பொருந்தும் என்று கேட்கின்றார்கள். ஆக உயிருக்கு கண்மமும் இருக்கணும். இது எப்படின்னா தாமரைக்கு மலரக்கூடிய பக்குவமும் இருக்கணும். உயிருக்கு வந்து ஒன்றை அறியக்கூடிய அறிய இந்த விடயத்தை அறிய வேண்டும் அப்படிங்கிற பிராப்தம் அந்த கண்மமும் உயிருக்கு இருக்கணும். அது எப்படின்னா தாமரைக்கு மலரக்கூடிய பக்குவம் இருக்கணும். அத மாதிரி சரி தாமரைக்கு மலரக்கூடிய பக்குவம் இருந்தா தானா மலர்ந்து கொள்ளுமா? முடியாது. அது மாதிரி உயிருக்கு ஒன்றை அறியணும் அப்படிங்கிற ஊழல் இருந்தா அது மட்டும் போதும், தானா அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அங்க மலரக்கூடிய செவ்வி அடைந்த தாமரையை மலர செய்வதற்கு கதிரவன் எப்படி இன்றிமையாது வேண்டப்படுவானோ அதுபோல ஒரு விடயத்தை அறிய வேண்டும் என்ற ஊழல் உள்ள உயிருக்கு அந்த விடயத்தை அறியுமாறு உணர்த்துவதற்கு முதல்வன் இன்றியமையாது தேவைப்படுகின்றான். எனவே இன்றியமையாது தேவைப்படுகின்ற முதல்வனை மிகை என்று சொல்வது எந்த வகையில் பொருந்தும் என்று சொல்லி மறுத்துவிட்டார். குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மம் என காரணத்தை காரியமாக உபசரித்தார். என்ன குறைவு அதிகங்கள்? அறிவுல வந்து நிகழக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் வந்து கண்மம் அப்படின்னு சொன்னது வந்து அது காரணம் மாதிரி தெரியுது, ஆனா அது கருத்து வந்து என்ன? காரியம் தான். காரணத்தை காரியமாக உபசரித்தார். இதற்கு எப்படி விளக்கம் காண்பது என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வுகளாய் நிகழ்வதற்கு காரணம் அவ்வக்கண்மம் எனில், அதாவது கண்மம்னா கண்ம பலன், கண்மம் வந்து காரணம், கண்ம பலன் தான் காரியம். ஆகவே இங்க கண்மம்னு சொன்னது வந்து கண்ம பலன் என்று கொள்ள வேண்டும். கண்மம்னு காரணமா சொல்லியிருக்கிறார், அதுக்கு விளக்கம் பார்க்கும்போது கண்ம பலன் என்று காரியமா நாம அதை கொள்ள வேண்டும். ஆகவே இங்க காரணமாகிய கண்மத்தை சொன்னது போல் இருந்தாலும் அது காரியமாகிய கண்ம பலனை குறிக்கின்றது என்று நாம் கொள்ளலாம். சரி, செயல் ஆகு பெயர் முறைதரு செயற்கு. செயல்னு சொன்னது என்னன்னா அத மாதிரி செயலுடைய பலனை குறிக்கும். அதாவது உழவு தொழில் செய்யறோமே, முறைதரு செயல், முறையான உழவு தொழில் செயல்கள் அவை என்ன? அது உழுதல், எருப்பெய்தல், வித்தல், கட்டல், நீர்கால் யாத்தல், காத்தல் என்னும் முறையால் தரப்படும் செயல். அதனாலதான் முறைதரு செயல்னு சொன்னார்களாம். முறைதருன்னு அடை கொடுத்தார்களே, என்ன முறைப்படி? பரிசக்கிரமமா சொல்றாங்க, முதல்ல உழணும், அப்புறம் எருப்போடணும், அப்புறம் வித்தல் நடணும், அப்புறம் கட்டல், அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்தை எழுதும் பொழுது அது வந்து களை களையும் சேர்ந்து வளரக்கூடிய காலமா இருக்கும். அப்போ அந்த களைகளை பிடுங்கி எரிய வேண்டும், அதுதான் கட்டல். அப்புறம் நீர்கால் யாத்தல், நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் மூலம் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு வருகின்ற அந்த பயிர்களை விலங்குகள் போன்றவை வந்து கெடுத்து விடாமல் காக்க வேண்டும். ஆகவே கடைசியில் காத்தல் சொன்னார். ஆக இந்த முறைப்படி செய்யப்படும் செயல்கள் அதான் முறைதரு செயல். நாங்க இந்த செயலுக்கு உரிய பயனை, இந்த செயல்களுக்கு செயல்களின் பயனுக்கு எது காரணம்? அந்த செயல்கள் மட்டுமே காரணம் அல்ல. நான் உலாட்டா முடியுமா? நான் வந்து களை விடுங்காட்டா முடியுமா? நான் பாதுகாக்காட்டா முடியுமா? ஏதாவது செய்யணும். அது மாதிரி கண்மமும் வேண்டும். ஆனா இந்த செயல்கள் மட்டுமே பலனை கொடுத்துருமா? இங்க பலனை கொடுப்பதற்கு அந்த நிலம் இருக்கணுமே. ஏற்ற நிலத்தில் இந்த உழவு தொழில் செயல்முறைகளை எல்லாம் செய்யாமல் ஒரு அந்த விளைச்சலை கொடுக்க தகுதியற்ற நிலத்தில வந்து இத்தனை செயல்களையும் ரொம்ப செம்மையா செஞ்சாலும் அங்க பலன் வந்துருமா? ஆகவே அந்த உழவு தொழில்களின் பயனுக்கு அந்த உழவு தொழில்கள் மட்டும் காரணம் அல்ல, அந்த பயனுக்கு விளை நிலமும் காரணம். அதான் முறைதரு செயற்குன்னா முறைதரு செயலின் பயனுக்கு என்று கொள்ள வேண்டும். செயல் என்று இருப்பதை செயலின் பயன் என்று கொள்ள வேண்டும். அதனாலதான் செயல் என்பது ஆகுபெயர் மேல சொன்னார்கள். அந்த முறைதரு செயல்ங்கிற அதுல உள்ள முறைய அப்படி வரிசை கிரமமா அடுத்தால சொல்றாங்க. ஆகையினாலே செயல் என்பது ஆகுபெயர், அது செயலின் பயனை குறித்து நிற்கின்றது. அச்செயல் கண்மத்தோடும் கூடிய உயிரே அதற்கு காரணமாதல் அவை. ஆக இந்த பாடல சொல்லி முடிச்சாச்சு. இனி அடுத்து எழக்கூடிய ஒரு மறுப்பு என்னவென்றால், உயிர் வந்து ஒன்றை அறிய வேண்டும் என்றால் அதற்கு அறிய வேண்டும் என்ற முன்வினையே போதும், முதல்வன் வேண்டாம்னு சொன்னதை மறுத்து முதல்வன் அருளும் உறுதியா வேண்டும் சொன்னார்கள். இப்ப இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கண்மம் மட்டும் காரணம் அப்படின்னு சொன்னா பொருந்தாது. ஏன்னா கண்மம் சடம், கண்மத்தோடு கூடிதான உயிர் இருக்கின்றது, அந்த உயிர் சித்து தானே. ஆகவே கண்மத்தோடு கூடிய உயிரே ஒன்றை அந்த கண்மத்துக்கு ஈடாக அறிந்து கொள்ளும். கண்மம் உயிர் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம். உயிர் ஒன்றை அறிவதற்கு கண்மமும் அந்த கண்மத்தோடு கூடிய அந்த உயிரும் காரணம். இது போதும். அதுக்கு மேல முதல்வன் வந்து அங்க கண்மத்துக்கு ஈடா முதல்வன் வந்து உணர்த்தணும் என்பது வேண்டாம் என்று சொல்லி ஒரு சாரா சொல்வார்கள். அவர்கள் வந்து யாரு அப்படின்னு கேட்டா மீமாம்சகர்கள். மீமாம்சகர்கள் சொல்கின்றார்கள், கண்மத்தோடு கூடிய உயிரே வந்து விடயங்களை அறிவதற்கு போதுமானது, முதல்வன் வந்து உணர்த்த வேண்டாம் என்று சொல்வார்கள். அற்றையில் கண்மத்தோடும் கூடிய உயிரே அதற்கு காரணமாதல், இதற்கு உயிருக்கு அறிவு தோன்றுவதற்கு அறிவு விளக்கம் தோன்றுவதற்கு கண்மத்தோடு கூடிய அந்த உயிரே காரணமாதல் அமையும். வேறும் ஓர் இறைவன் எற்றுக்கு, அதற்கு மேல ஒரு இறைவன் வேண்டும் சொல்வது எதற்கு, எற்றுக்கு என்றால் எதற்கு, வேறும் ஓர் இறைவன் எற்றுக்கு என்பாரை நோக்கி எழுந்தது வருந்தையுள் என்பது. வருந்தையுள் அந்த மீமாம்சகர்களை நோக்கி எழுந்தது. கண்மத்தோடு கூடிய உயிரே அறிந்து கொள்ளும். அப்ப அவன் என்ன சொல்றான், உயிர் தானாகவே அறிந்து கொள்ளும். உயிர் சித்துப்பொருள் என்பதுதானே சைவ சித்தாந்தத்திலும் கோட்பாடாக உள்ளது. உயிரை சடம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றதா? இல்லை, உயிர் சித்து என்றே கூறுகின்றது. அதை ஒப்புக்கொண்ட பிறகு அப்புறம் என்ன, அது முதல்வன் அறிவித்தால் தான் அது சித்து, அறிவித்தால் தான் அது அறியும் அப்படின்னு என்ன சொல்றது என்ன, அது சித்து பொருள்னா தானா அறிய வேண்டியதானே. ஆகவே உயிருக்கு அறிவு விளக்கம் செய்வதற்கு முதல்வன் தேவையில்லை, கண்மம் தேவைதான். கண்மம் காரணமாகத்தான் உயிர்களுக்கு அறிவு விளக்கம் வெவ்வேறு விதமா நடக்கு. ஆனால் அந்த கண்மம் மட்டுமே போதும் நாங்க சொல்லல, கண்மம் கண்மத்தோடு கூடிய உயிர், கண்மத்தோடு கூடிய உயிராக அது இருப்பதனாலே அது எந்த நிலையில் எப்படி அறியணுமோ அப்படி அறிந்து கொள்ளும். அந்த உயிர் உயிர் வந்து எதை அறியணும் அப்படின்னு நினைச்சாலும் அது கூட கண்மம் இருக்கு, அந்த கண்மம் கட்டுப்படுத்திக் கொள்ளும். நீ இதைத்தான் அறிய முடியும் அப்படிங்கிற நிலையில அந்த உயிரை கண்மம் தள்ளி விட்டுரும். கண்மம் ஜடமா இருக்கலாம், ஆனா கண்மத்தோடு உயிர் இருப்பதனால அந்த உயிரால அந்த கண்ம பலனுக்கு நோக்கி தான் செல்ல முடியும். அப்படி செல்லும்படியா செலுத்துவதற்கு ஒரு இறைவன் வேண்டாம் அப்படின்னு மீமாம்சகர்கள் சொல்கின்றார்கள். அப்படி மீமாம்சகர்கள் சொல்வதை மறுத்து கண்மத்தோடு உயிர் கூடியிருக்கிறது என்றாலும் அந்த உயிர் தானாக ஒன்றை அறிய முடியாது, முதல்வன் செலுத்தினால்தான் அறியும் என்று மிகச் செம்மையான முறையினை நிலைநாட்டக்கூடிய மிக மிக முக்கியமான பாடல் இந்த பாடலாகும். உயிர் சித்துப்பொருள் தான் சித்தாந்த கோட்பாடுபடி, ஆனாலும் உயிர் தானாக அறிய முடியாது, முதல்வன் அறிவித்தால்தான் அறிய முடியும், அது ஏன் என்று மிக அற்புதமாக விளக்கக்கூடிய பாடல். உயிர் ஏன் தானாக அறிய முடியாது என்று சொன்னால் அதற்கு பல்வேறு காரணங்களை அடுக்குகின்றார் ஆசிரியர். காரணங்கள் எத்தனை சொல்கின்றார் என்று சொன்னால் நான்கு காரணங்களை சொல்கின்றார், மிகச் சிறப்பான முறையிலே சொல்கின்றார். என்ன என்றால், அறியக்கூடிய சித்துப்பொருளாக இருக்கின்ற ஆன்மா எப்படி அறிகின்றது என்றால், ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு ஏதாவது ஒரு விடயத்தை அறிகின்றது. ஒவ்வொரு விடயத்தை ஒவ்வொரு இந்திரியத்தின் துணை கொண்டு அறிகின்றது. இந்திரியங்களின் துணையின்றி ஆன்மா அறிவதில்லை. மீமாம்சகர்களாகி நீங்கள் சொல்கின்றீர்களே ஆன்மா தானாக அறியும் பொருள் என்று சொல்கின்றீர்களே, முதல்வன் உணர்த்த வேண்டியதில்லை தானாகவே அறியும் இந்த ஆன்மாக்கள் சொல்றீங்களே, அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் ஒவ்வொரு இந்திரியத்தின் துணை கொண்டு ஒவ்வொரு விடயத்தை அறிகின்றன. அது மட்டுமா, அறிந்தவற்றை அவ்வாறு இந்திரியங்களின் துணை கொண்டு அறிந்து வந்த விடயங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே மறந்து விடுகின்றன. அப்படி மறந்தவற்றை வேறொரு ஆன்மா வேறொருவன் உணர்த்தும் பொழுது ஆமா ஆமா அதை அறிந்தோம் என்று மீளவும் நினைவிற்கொள்கின்றன. அது மட்டுமா, இப்படியெல்லாம் அறிந்து வருகின்ற தன்னை தான் ஆன்மா என்று அறியாமல் இருக்கின்றன. சார்ந்துள்ள சரீரத்தையே தான் என்று மயங்கி அறிகின்றனவே ஒழிய தன்னை ஆன்மா என்று உள்ளவாறு அறியுமா இந்த ஆன்மாக்கள்.